சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 17, 2021. தலைப்பு: பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி நிட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம்: கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதிகாலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். யோவான்: அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கெட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். யோவான்: பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்தது போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவனல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். யோவான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சீவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கேயிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, இராயனேயல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாகச் சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல்விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. ரோமர். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல், இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மென்மை பாராட்டுகிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு திஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பிராயச்சித்தம் என்பது கடவுளுடனான மனிதனின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு. இதன் மூலம் மனிதன் தெய்வீக சத்தியம், வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறது. நாசரேத்தின் இயேசு பிதாவிடம் மனிதனின் ஒற்றுமையை கற்பித்தார், நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்துகிறோம். அவரது நோக்கம் தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலைகளை தனக்கு நியாயமாக மட்டுமல்லாமல் மனிதர்களிடம் கருணையுடனும் செய்தார். அவர்களுடையதை எவ்வாறு செய்வது என்பதை காண்பிப்பதற்காக. ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்காகவோ அல்ல. இயேசு தைரியமாக புலன்களின் அங்கீகாரம் பெற்ற சான்றுகளுக்கு எதிராக, பரிசேய மதங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டார். மேலும் அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கோட்பாடு அன்பின் உண்மையான உணர்வை மனிதனுக்கு அளிப்பதன் மூலம் மனிதனை கடவுளோடு சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் அன்பின் இந்த உண்மையான உணர்வு மனிதனை விஷயம், பாவம் மற்றும் இறப்பு ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்டுக் கொள்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம் மனந்திரும்புதல் மற்றும் துன்பத்தின் ஒவ்வொரு வேதனையும், சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் செயலும், பாவத்திற்கான இயேசுவின் பிராயச்சித்தத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் செயல்திறனுக்கு உதவுவதற்கும் நமக்கு உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபம் செய்து மனம் திரும்பினால் பாவம் செய்து மன்னிக்கவும் அவருக்கு பிராயச்சித்தத்தில் சிறிதளவு பங்கு உண்டு. கடவுளோடு ஒரே மனநிலையில், ஏனெனில் அவருக்கு மனம் திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதனுக்கு உதவுகிறது. ஞானத்தின் விருப்பத்தை செய்யுங்கள். நம்முடைய எஜமானரின் போதனைகள் மற்றும் நடைமுறைகளின் தெய்வீக கோட்பாட்டை ஓரளவாவது நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கடவுளில் எந்த பங்கும் இல்லை. அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடவுள் நல்லவர் என்றாலும் நாம் எந்த பாதுகாப்பையும் உணரக்கூடாது. உங்கள் சொந்த இரட்சிப்பை செய்யுங்கள் என்பது வாழ்க்கை மற்றும் அன்பின் கோரிக்கை. ஏனென்றால் இந்த நோக்கத்திற்காக கடவுள் உங்களுடன் செயல்படுகிறார். நான் வரும் வரை ஆக்கிரமிக்கவும், உங்கள் வெகுமதிக்காக காத்திருங்கள். நல்ல செயல்களில் சோர்வடைய வேண்டாம். பிழையிலிருந்து இறுதி விடுதலை. இதன் மூலம் நாம் அழியாத தன்மை, எல்லையற்ற சுதந்திரம் மற்றும் பாவமற்ற உணர்வு ஆகியவற்றில் மகிழ்ச்சியடைகிறோம். பூக்களின் பாதைகள் மூலமாகவோ அல்லது மற்றொருவரின் தீய முயற்சிக்கு வேலை செய்யாமல் ஒருவரின் நம்பிக்கையை தூண்டுவதன் மூலமாகவோ அடைய முடியாது. நீதிக்கு பாவியின் சீர்திருத்தம் தேவை. நீதி ஒப்புதல் அளிக்கும் போதுதான் மெர்சி கடனை ரத்து செய்கிறது. பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்ற ஞானத்திற்கும் அன்பிற்கும் பல சுய தியாகங்கள் தேவைப்படலாம். ஒரு தியாகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பாவத்தின் கடனை செலுத்த போதுமானதாக இல்லை. பிராயச்சித்தத்திற்கு பாவியின் பங்கில் நிலையான சுய தூண்டுதல் தேவைப்படுகிறது. கடவுளின் கோபம் தனது அன்புக்குரிய மகன் மீது செலுத்தப்பட வேண்டும் என்பது தெய்வீக இயற்கைக்கு மாறானது. அத்தகைய கோட்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும். பிராயச்சித்தம் என்பது இறையியலில் ஒரு கடினமான பிரச்சினையாகும். ஆனால் அதன் விஞ்ஞான விளக்கம் என்னவென்றால், துன்பம் என்பது சத்தியத்தை அழிக்கும் பாவ உணர்வின் பிழை. இறுதியில் பாவம் மற்றும் துன்பம் இரண்டும் நித்திய அன்பின் காலடியில் விழுவும். கெச்சமனே புல்லில் புனித வேதனையில் விழுந்த வேதனையின் வியர்வையை நினைவில் வைத்துக் கொண்டு தாழ்மையான அல்லது வலிமையான சீடர் அதே கோப்பையில் இருந்து குடிக்கும் போது முணுமுணுப்பாரா? மேலும் அதன் அழிப்பாளரின் மீது பாவத்தின் பழிவாங்கலின் சோதனையிலிருந்து தப்பிக்க நினைப்பாரா அல்லது விரும்புவாரா? சத்தியமும் அன்பும் ஒரு வாழ்க்கை வேலையை நிறைவு செய்யும் வரை சில உள்ளங்கைகளை வழங்குகின்றன. கிறிஸ்தவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிழைக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்குள்ளும் மற்றவர்களிடமும் பாவத்துடன் பிடிக்க வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் போக்கை முடிக்கும் வரை இந்த போரை தொடர வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை கடைபிடித்தால் அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடம் பெறுவார்கள். எங்கள் மாஸ்டர் இறப்பு மற்றும் கல்லறைக்கு எதிரான வெற்றியில் தெய்வீக அறிவியலை முழுமையாகவும் இறுதியாகவும் நிரூபித்தார். இயேசுவின் செயல் மனிதர்களின் அறிவொளி மற்றும் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து உலகம் முழுவதையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. பவுல் எழுதுகிறார், ஏனென்றால் நாம் எதிரிகளாக இருந்தபோது அவருடைய குமாரனின் மரணத்தால் கடவுளோடு சமரசம் செய்யப்பட்டால் சமரசம் செய்யப்பட்டு அவருடைய உயிரால் நாம் இரட்சிக்கப்படுவோம். உடல் அடக்கம் செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு அவர் சீடர்களுடன் பேசினார். அழியாத சத்தியத்தையும் அன்பையும் ஒரு கல்லறையில் மறைக்க துன்புறுத்தியவர்கள் தவறிவிட்டனர். கடவுளுக்கு மகிமை, போராடும் இதயங்களுக்கு அமைதி. கிறிஸ்து மனித நம்பிக்கையின் மற்றும் விசுவாசத்தின் வாசலில் இருந்து கல்லை உருட்டிவிட்டார். மேலும் கடவுளின் வாழ்க்கையின் வெளிப்பாடு மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனிதனின் ஆன்மீக யோசனையுடனும் அவருடைய தெய்வீக கோட்பாடான அன்புடனும் அவற்றை ஒரே மனநிலையில் உயர்த்தியுள்ளார். கடவுளைத் தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. சர்வ வல்லமைக்கு எல்லா சக்தியும் உண்டு. வேறு எந்த சக்தியையும் ஒப்புக்கொள்வது கடவுளை அவமதிப்பதாகும். தாழ்மையான நசரேயன் பாவம், நோய் மற்றும் இறப்புக்கு சக்தி உண்டு என்ற கருத்தை தூக்கி எறிந்தார். அவர் அவர்களை சக்தியற்றவர் என்று நிரூபித்தார். கிறிஸ்தவத்தின் ஆர்ப்பாட்டம் அவர்களின் இறந்த நம்பிக்கை மற்றும் விழாக்களின் செல்வாக்கை விட சிறந்து விளங்குவதை கண்ட பூசாரிகளின் பெருமையை அது தாழ்த்தியிருக்க வேண்டும். வெளிப்பாட்டின் எந்த ஒரு ஆர்வத்தோடும் பணிவுக்காக ஜெபிப்பது எப்போதுமே அதற்கான விருப்பத்தை அர்த்தப்படுத்துவதில்லை. நாம் ஏழைகளிடமிருந்து விலகிச் சென்றால் ஏழைகளை ஆசீர்வதிப்பவரின் வெகுமதியை பெற நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மிகவும் பொல்லாத இருதயத்தை கொண்டிருப்பதை ஒப்புக்கொள்கிறோம். அது நம்முன் வெறுமனே வைக்கப்படலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய அயலவர் பார்க்க விரும்புவதை விட இந்த இருதயத்தை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கவில்லையா? நாம் நம்மை ஆராய்ந்து இதயத்தின் பாசமும் நோக்கமும் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வழியில் நாம் நேர்மையாக இருப்பதை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அன்றாட நடை மற்றும் உரையாடலில் சத்தியம் பிழையை தாண்டினால் நீங்கள் இறுதியாக, நான் ஒரு நல்ல சண்டையை எதிர்த்து போராடினேன், விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஏனெனில் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். இது சத்தியத்துடனும் அன்புடனும் ஒரு பங்கில் நம் பங்கை கொண்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து உழைப்பதும் ஜெபிப்பதும் இல்லை. இன்னொருவரின் நன்மை, துன்பம், வெற்றி ஆகியவற்றின் காரணமாக அவர்கள் அவருடைய நல்லிணக்கத்தையும் வெகுமதியையும் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். சீடர் ஆன்மீக ரீதியில் முன்னேறினால் அவர் உள்ளே நுழைய முயற்சிக்கிறார். அவர் தொடர்ந்து பொருள் உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கி பார்க்கிறார். நேர்மையானவராக இருந்தால் அவர் தொடக்கத்திலிருந்தே ஆர்வத்துடன் இருப்பார். ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது பெறுவார். கடைசியாக அவர் தனது போக்கை மகிழ்ச்சியுடன் முடிக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.